ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கு.
புனித யோவான் நற்செய்தி பிரிவு 12 அருள் வாக்கியங்கள் 24-26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும், நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
பிரியமானவர்களே, இன்றைய நாளில் புனித ஜான் டி பிரிட்டோ என்று போர்த்துகீச மொழியில் அழைக்கப்படுகின்ற, புனித அருளானந்தர் என்று நமது மண்ணில் வழங்கப்படுகின்ற மரபம் நாட்டு மாணிக்கத்தின் திருநாளை கொண்டாடுகின்ற வேளையில், இந்த புனிதரோடு இணைத்து இந்த ஆண்டு நாம் புனித யோசேப்பை ஆண்டை சிறப்பித்து கொண்டிருக்கின்ற வேளையில், நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வழங்கிய பாத்ரிஸ் கோர்தே என்னும் திருத்தூது மடலின் சுருக்கத்தையும் நாம் சிந்திக்கவிருக்கின்றோம். முதலில் புனித அருளானந்தரை பற்றிய சில வார்த்தைகள். அருளானந்தரை பற்றிய வார்த்தைகளை சொல்ல வேண்டுமென்றால் அவருடைய வார்த்தைகளை நாம் எடுத்துக்கொள்வோம். 1693 பிப்ரவரி 3 அதாவது அவர் இறப்பதற்கு முந்திய நாள் ஒரு கடிதம் எழுதுகின்றார். அந்த கடிதத்தில் இவர் பதிவு செய்வது பின்வருமாறு: கிறிஸ்தவர்களிடமிருந்து என்னை பிரித்து அரசரின் சகோதரராகிய ஓரியூர் தேவனிடம் அனுப்பி வைத்தனர். காலதாமதமின்றி என்னை கொன்றுவிடுமாறு அவனுக்கு இரகசிய உத்தரவும் அனுப்பப்பட்டது. இங்கு நான் ஜனவரி 31 வந்து சேர்ந்தேன். பொறுமையின்றி நான் மரணத்தை எதிர்நோக்கி இருக்கின்றேன். அதுவே என்னுடைய லட்சியத்தை நிலைநிறுத்தக்கூடியது. இதுவரை நான் செய்து வந்த வேலைக்கு கைமாறாக என் உயிரை தியாகம் செய்யக்கூடிய பொன்னான சந்தர்ப்பம் இப்போது வந்துவிட்டது. புனிதரின் இந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கும் போது நம்மை அறியாமலே அவருடைய துணிச்சல் நம்மை மெய்சிலிர்க்க வைக்கின்றது. முன்பின் தெரியாத ஊர், முன்பின் தெரியாத மொழி, கலாச்சாரம், பண்பாடு, பழக்க வழக்கம் என இருந்தாலும் தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு நம் மண்ணிற்கு வந்து திரும்பாத திடத்தோடும் துணிவோடும் நற்செய்தி அறிவித்து இந்த மண்ணை சிவப்பாக்கி மறைந்திருக்கின்ற நம் புனிதர் நம்முடைய நம்பிக்கையின் தந்தையாக விளங்குகின்றார். இந்த நம்பிக்கையின் தந்தை நமக்கு தருகின்ற செய்தி என்னவென்றால், கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். இவர் தமக்கென்று வாழவில்லை, இயேசுவுக்காக வாழ்ந்தார். இயேசுவுக்காக வாழ்தல் என்பது தான் செய்கின்ற பணியில் அவரிடம் வெளிப்பட்டது. இன்றைய நாளில் இந்த புனிதர் வைக்கின்ற சவாலும் இதுதான். திரும்பாத திடம் நம்முடைய நம்பிக்கையில் இருக்கின்றதா? இந்த கேள்வியை நாம் கேட்டு பார்ப்போம். புனிதருடைய சிந்தனையிலிருந்து நாம் இந்த நாளில் சிந்திக்கவிருக்கின்ற திருத்தூது மடலுக்கு வருவோம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் டிசம்பர் 8 திருத்தூது மடல் ஒன்றை, அதாவது பாத்ரிஸ் கோர்தே என்று லத்தீன் மொழியில் தலைப்பிடப்பட்ட திருத்தூது மடலை வெளியிடுகின்றார். இந்த திருத்தூது மடலை வெளியிடுகின்ற திருத்தந்தை அந்த நாள் முதல், அதாவது 2020 டிசம்பர் 8 முதல் 2021 டிசம்பர் 8 வரையான ஆண்டு புனித யோசேப்பின் ஆண்டு என அறிவிக்கப்படுகிறது என அகில உலக திரு அவைக்கு முன்மொழிந்தார். ஒவ்வொரு திருத்தூது மடலும் அல்லது திருத்தூது ஊக்க உரையும் சுற்றுமடலும் எழுதப்படும் போதெல்லாம் அது ஒரு சூழலில் எழுதப்படும். இந்த திருத்தூது மடலின் சூழல் என்ன என்று பார்த்தோம் என்றால், திருத்தந்தை அவர்களே அதை இரண்டாக பதிவு செய்கின்றார். ஒன்று, கோவிட்-19 பெருந்தொற்று. இந்த பெருந்தொற்று காலத்தில் பலர் தங்களுடைய முகங்களை மறைத்து கொண்டு மற்றவர்களுக்கு முகத்தை மற்றவருடைய முகங்களை துடைத்தார்கள். அதாவது திரை மறைவில் நின்று கொண்டு அடுத்தவர்களுக்கு உதவி செய்து அச்சத்தை அகற்றிவிட்டு கூட்டு பொறுப்புணர்வை அவர்களுக்கு வழங்கினார்கள். ஆக ஊடகங்கள் ஒரு பக்கம் சில மனிதர்களை முன்னிறுத்தி அதே நேரத்தில் அச்சத்தை விளைவித்து கொண்டிருக்க, திரைக்கு பின்னால் நின்ற முதியவர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் இவர்களெல்லாம் அடுத்தவர்களுக்கு ஊக்கம் தந்து கூட்டு பொறுப்புணர்வை வளர்த்தார்கள். இதைப்போல ஒரு நபரைத்தான் புனித யோசேப்பாக நாம் பார்க்கின்றோம் என்று திருத்தந்தை சொல்லி, இந்த திரைக்கு பின் மறைந்திருப்பவர்கள் சொல்வது என்னவென்றால், நாம் தனியாக காப்பாற்றப்படுவதில்லை, கூட்டாக நிற்கும்போது நாம் காப்பாற்றப்படுகிறோம், மீட்கப்படுகிறோம். அந்த செய்தியை உள்வாங்கி வாழ்ந்தவர் புனித யோசேப்பு. ஆக கோவிட்-19 பின்புலத்தில் திருத்தந்தை அவர்கள் இந்த மடலை அறிமுகம் செய்கிறார். இரண்டாவதாக, 1870 December 8 திருத்தந்தை 9 அவர்கள் புனித யோசேப்பை அகில உலக திரு அவையின் பாதுகாவலர் என முன்மொழிகின்றார். அதன் பின்புலத்திலும் அந்த 150 ஆண்டை இந்த ஆண்டு புனித யோசேப்பு ஆண்டு என அறிவிக்க வேண்டும் என்ற என்பதன் பின்புலத்திலும் திருத்தந்தை அவர்கள் இந்த திருத்தூது மடலை வெளியிடுகின்றார். இது இந்த மடலுடைய சூழல். அடுத்ததாக, இந்த மடல் எழுதப்பட்டதன் நோக்கம் என்ன? திருத்தந்தை அவர்களே இறுதியில் இப்படி பதிவு செய்கின்றார். என்னவென்றால், திருத்தந்தை சொல்வது புனித யோசேப்பின் மேலிருக்கின்ற பக்தி முயற்சிகளை இன்னும் அதிகமாக வளர்த்தெடுப்பதும், இரண்டாவதாக அவருடைய பரிந்து பேசுதலை இறைஞ்சி அதே நேரத்தில் அவர் விட்டு சென்ற மதிப்பீடுகளை நமது வாழ்வில் உறுதியாக்கிக் கொள்ள நாம் அவரை பின்பற்ற உற்சாகப்படுத்தவும் என இரண்டு நோக்கங்களை முன்வைக்கின்றார். ஆக திருத்தந்தை மடலினுடைய சூழல், அடுத்ததாக நாம் பார்த்தது அந்த மடலுடைய நோக்கம். இந்த திருத்தூது மடலுடைய உள்ளடக்கம் என்று பார்த்தோம் என்றால், முதலில் முன்னுரையாக திருத்தந்தை அவர்கள் விவிலியத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற யோசேப்பை அறிமுகம் செய்கின்றார். இந்த யோசேப்பை நாம் எங்கே பார்க்கிறோம்? மத்தையினர் செய்தி 1:2, லூக்கானர் செய்தி 1:2, அடுத்ததாக மத்தையினர் செய்தியில் உள்ள ஒரே ஒரு பகுதி. இந்த பகுதியில் தவிர வேறு எங்குமே யோசேப்பை பற்றி குறிப்பிடவில்லை. ஆனால் யோசேப்பை பற்றி போதுமான அளவு தெரிந்து கொள்ள இவை நமக்கு அதிகமாகவே இருக்கின்றன என்று சொல்கிறார் திருத்தந்தை. யோசேப்பின் பல்வேறு நிலைகளில் அவர் ஆற்றிய பணிகளை வரையறுக்கின்ற திருத்தந்தை தன்னுடைய மடலை தொடங்குவதற்கு முன்பாக முன்னுரையாக அவர் சொல்வது என்னவென்றால், இந்த யோசேப்பை நாம் மீட்பு திட்டத்தின் ஒரு நபராக பார்க்கிறோம். மீட்பு திட்டத்தில் பங்காற்றிய அவர் நம்மோடு உடனிருந்து நம்மை வழிநடத்துகிறார். திருத்தந்தை அவர்கள் இந்த முன்னுரையை முடித்துவிட்டு யோசேப்பை 7 தந்தை என வர்ணிக்கின்றார். அதாவது தந்தையின் இதயத்தோடு, அதுதான் இந்த திருத்தூது மடலுடைய தமிழாக்கம். தந்தையின் இதயத்தோடு இப்படித்தான் இயேசுவை அன்பு செய்தார், அந்த இயேசுவை யோசேப்பின் மகன் என நற்செய்தி நூல்கள் அறிவிக்கின்றன என்று மிக அழகாக தொடங்குகிறார். இதில் தந்தையின் இதயத்தோடு என்று சொல்லப்படுகின்ற இந்த யோசேப்பு 7 நிலைகளில் ஒரு தந்தையாக இருக்கின்றார். முதலில் திருத்தந்தை அவர்கள் சொல்லுவது அன்புக்குரிய தந்தை. அன்புக்குரிய தந்தை என்னவென்றால், வரலாற்றில் பார்க்கின்றோம், திரு அவை ஆசிரியத்தில் அன்னை கன்னிமரியாவுக்கு பின்பாக அதிகமாக திருத்தந்தையர்கள் பேசியதாக இருக்கலாம், அதிகமாக இறை மக்கள் தேடிய நபராக இருப்பவர் யார் என்றால் புனித யோசேப்பு. ஆக அகில உலக திருச்சபையால் பல்வேறு ஆலயங்கள் அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்றன, பல்வேறு துறவர சபைகள் அவருடைய பெயரால் இயங்குகின்றன, பல்வேறு பக்த சபைகள் அவருடைய பெயரால் துவங்கப்பட்டிருக்கின்றன. மேலும் பல்வேறு மக்கள் அவரை நன்மரணத்தின் பாதுகாவலர், இறப்பின் பாதுகாவலர், அவரை படிப்பின் பாதுகாவலர் என்று பல்வேறு நிலைகளில் வர்ணிக்க இவர் அதிகமாக அன்பு செய்யப்படுபவராக இருக்கின்றார். திருத்தந்தை அவர்கள் இந்த இடத்தில் தான் தன்னுடைய பாரம்பரியத்தில், அதாவது 40 சொல்லி வருகின்ற ஒரு ஜபத்தை இங்கே பதிவு செய்கின்றார். அந்த ஜபத்தை அவர் எங்கே எடுக்கின்றார் என்றால், பிரெஞ்சு மொழியில் உள்ள ஒரு சகோதரிகளின் சபையிலிருந்து அந்த ஜபத்தை எடுத்து இப்படி சொல்கிறார் திருத்தந்தை. அந்த ஜபத்தை நாமும் கூட ஜபிக்கலாம். ஏனென்றால் இந்த ஜபம் எப்படி இருக்கிறது என்றால், யோசேப்பின் பற்றுறுதி கொண்டிருப்பதோடு அந்த யோசேப்புடைய ஆற்றலை சவால் விடுவதாகவும் இருக்கின்றது. ஆக இந்த திருத்தந்தை கொடுக்கின்ற இந்த ஜெபத்தை முதலில் பார்ப்போம். திருத்தந்தை இப்படியாக ஜெபிக்கின்றார். மாட்சிமை பொருந்திய குலமுதுவரான புனித யோசேப்பே, இயலாதவற்றையும் இயலச் செய்யும் ஆற்றல் பெற்றவரே, கலக்கம் நிறைந்த நெருக்கடியான இந்நேரங்களில் எனக்கு துணையாய் வாரும். நான் உம்மிடம் ஒப்படைக்கும் அபாயமான மற்றும் பதற்றமான இச்சூழல்களை உம் பாதுகாப்பில் எடுத்து அவற்றிலிருந்து மகிழ்ச்சியான நிறைவு வெளிப்படுமாறு செய்தருளும். என் அன்புக்குரிய தந்தையே, என் எல்லா பற்றுறுதியும் உம்மில்தான். உம்மிடம் நான் கேட்ட இந்த மன்றாட்டு வீணாக விடாதேயும். இயேசு மற்றும் மரியாவோடு இணைந்து உம்மால் எல்லாம் செய்ய இயலும் என்பதால் உம் நன்மைத்தனம் உம் ஆற்றல் போலவே உயர்ந்தது என்று எனக்கு காட்டியருளும். ஆமேன். ஆக திருத்தந்தை, யோசேப்பிடம் செல்லுங்கள், அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று தொடக்க நூல் 41:55 பின்புலத்தில் தான் ஜெபிக்கின்ற இந்த ஜெபத்தை முன்வைத்து அன்புக்குரிய தந்தையாக யோசேப்பை வரையறுக்கின்றார். இரண்டாவதாக திருத்தந்தை அவர்கள் முன்வைப்பது கனிவு நிறை தந்தை. கனிவு என்பதை நாம் எப்படி வரையறுக்கலாம்? கடவுள் கனிவிரக்கம் உடையவர். அந்த கனிவிரக்கம் உடைய கடவுளை யோசேப்பு தொழுகை கூடத்தில் வாசிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து கேட்டறிகின்றார். அந்த கனிவை தன்னுடைய வாழ்வில் பின்பற்றுகிறார். கனிவு என்று சொல்லும்போது திருத்தந்தை அவர்கள் சொல்லுவது என்னவென்றால், நம்முடைய வாழ்வின் நொறுங்கு நிலைகள், அதாவது வல்னரபிலிட்டிஸ், அதை நாம் ஏற்று நடக்கும்போது நம்மேல் நாமே கனிவு காட்டுகின்றோம். ஆக கனிவு என்பது முதலில் நாம் நம்மேல் காட்ட வேண்டும், இரண்டாவதாக நாம் அடுத்தவர் மேல் காட்ட வேண்டும். புனித யோசேப்பு கனிவு நிறை தந்தையாக திருக்குடும்பத்தில் திகழ்கின்றார். இதுதான் அவரை வரையறுக்கின்ற இரண்டாவது பண்பு. மூன்றாவதாக கீழ்ப்படிதலுள்ள தந்தை. அதாவது விவிலியத்தில் வெளிப்பாடுகள் 4 நிலைகள் வருகின்றன. முதலில் வானதூதர் அறிவிக்கின்றார். யாருக்கு அறிவிக்கின்றார்? கப்ரியேல் வானதூதர் சக்கரியாவுக்கு அறிவிக்கின்றார், அன்னை மரியாவுக்கு அறிவிக்கின்றார். ஆக வானதூதர் வழியாக வெளிப்பாடு வருகிறது. இரண்டாவதாக நட்சத்திரம் வழியாக வெளிப்பாடு வருகிறது. யாருக்கு வருகிறது? 3 ஞானியர் இயேசுவை தேடி வந்தபோது நட்சத்திரத்தை பின்பற்றி வருகிறார்கள். மூன்றாவதாக ஆவியார் தன்னுடைய உள்ளுணர்வில் வெளிப்படுத்தியதால் சிமியோன் இயேசுவை தேடி வருகிறார். அங்கே வெளிப்பாடு எப்படி வருகிறது? ஆவியார் வழியாக. நான்காவதாக வரக்கூடியது என்னவென்றால் கனவுகள் வழியாக. கனவுகள் வழியாக யாருக்கு வெளிப்பாடு வருகிறது? புனித யோசேப்புக்கு. 4 முறை கடவுள் கனவுகள் வழியாக அவருக்கு வெளிப்படுத்துகிறார். முதல் கனவில் நாம் பார்க்கின்றோம், மரியா கருவுற்றதை நினைத்து அதை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கின்ற யோசேப்பு என்ன செய்கின்றார்? அதாவது மறைவாக விலக்கிவிட திட்டமிடுகின்றார். மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டு கொண்டிருந்த போது அங்கே வானதூதர் குறுக்கிடுகின்றார், கடவுளின் திருவுளத்தை வெளிப்படுத்துகிறார். புனித யோசேப்பு என்ன செய்கின்றார்? உடனடியாக கனவிலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவர் சொன்னவாறே மரியாவை ஏற்றுக்கொள்கிறார். இரண்டாவதாக குழந்தை பிறந்து ஏரோது அதை கொல்ல தேடிய போது எகிப்திற்கு செல்லுமாறு வானதூதர் அவரை பணிக்க உடனடியாக புறப்பட்டு செல்கிறார். மூன்றாவதாக எகிப்திலிருந்து மீண்டும் நீங்கள் பெத்லகேமிற்கு போங்கள் என்று சொல்லப்படுகிறது, மறுபடியும் புறப்படுகிறார். நான்காவதாக எப்பொழுது வருகிறது? அங்கே அர்கேலா ஆட்சி செய்கிறார், அங்கே போக வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டு நாசரேத்துக்கு போகிறார்கள். இப்படி 4 முறை கனவுகள் வழியாக யோசேப்புக்கு வெளிப்பாடு அருளப்பட்டாலும் யோசேப்பு கனவுகள் தானே என்று ஒதுக்கிவிடாமல் உடனடியாக கீழ்ப்படுகிறார். ஆக அவர் கீழ்ப்படுகின்ற தந்தையாக இருக்கின்றார். நான்காவதாக திருத்தந்தை அவர்கள் அவரை பற்றி சொல்லும்போது ஏற்றுக்கொள்கின்ற தந்தை என முன்வைக்கின்றார். எதை ஏற்றுக்கொள்கின்றார்? நிபந்தனைகள் இல்லாமல் ஏற்றுக்கொள்கின்றார். யார்? அன்னை கன்னிமரியாவை. இந்த நிபந்தனைகள் இல்லாமல் ஏற்றுக்கொள்வதை நாம் நம்முடைய வாழ்வில் எப்படி பார்க்கலாம் என்றால், நம்ம வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே நமக்கு நன்மையானதாக பல நேரங்கள் இருப்பதில்லை. சில நேரங்கள் நாம் விரும்பாதவை நடக்கும் போது நாம் அவற்றை ஏற்றுக்கொள்கின்றோமா? நாம் நினைக்கின்றோம், கடவுள் எல்லாவற்றையும் மீட்பு திட்டத்தில் அவரே செயலாற்றியிருக்கலாமே, ஏன் மனிதர்களை தேர்ந்தெடுக்கிறார் என்றால், மனிதர்களுடைய நொறுங்கு நிலையை, மனிதருடைய வலுவின்மையை அவர் எடுத்துக்கொள்கின்றார். அந்த வலுவின்மையில் அவர் செயலாற்றுகின்றார். புனித யோசேப்பை பொறுத்தவரையில் என்ன செய்கின்றார் என்றால், தன்னுடைய வாழ்வில் தன்னுடைய நம்பிக்கையினால் இந்த ஏற்றுக்கொள்ளுதலை மேற்கொள்கின்றார். நம்பிக்கை இருக்கின்ற இடத்தில் ஏற்றுக்கொள்ளுதல் சாதாரணமாக வந்துவிடுகிறது. இந்த ஏற்றுக்கொள்ளுதல் எப்படி வர வேண்டும் என்றால், வாழ்வில் குறுக்கு வழிகளை நாம் தேடாமல் ஆண்டவர் வரையறுக்கின்ற வழிகளை நம்பிக்கையில் நிழலில் நின்று நாம் ஏற்றுக்கொள்வது. இதைத்தான் திருத்தந்தை 4வது பண்பாக புனித யோசேப்புக்கு அறிமுகம் செய்கின்றார். புனித யோசேப்பு ஏற்றுக்கொள்கின்ற தந்தை. 5வதாக படைப்பு திற துணிவு மிகு தந்தை. ஆங்கிலத்தில் கிரியேட்டிவ் கரேஜ் என்று மொழிகின்றார் திருத்தந்தை. இது என்ன கிரியேட்டிவ் கரேஜ் என்றால், திருத்தந்தை அவர்கள் சொல்வது, ஒரு பிரச்சனை வரும்போது நம்மை அறியாமலே நம்முடைய ஆற்றல் அங்கே பன்மடங்காகிறது. ஏன் அந்த பிரச்சனையை நாம் அங்கே வாய்ப்பாக பார்க்கின்றோம்? இதற்கு திருத்தந்தை அவர்கள் அவரே ஒரு எடுத்துக்காட்டை பதிவு செய்கின்றார். லூக்கான செய்தி 5 பார்க்கின்றோம். முடக்குவாதமுற்ற ஒரு நபரை 4 தூக்கி கொண்டு இயேசுவிடம் வருகிறார்கள். வந்து பார்க்குறாங்க, ஒரே கூட்டம். அந்த கூட்டத்தை தாண்டி இயேசுவின் முன்பாக கொண்டு வர வேண்டும். உடனடியாக என்ன செய்கிறார்கள்? மேலே பார்க்கிறார்கள், கூரையை பிரித்து அந்த நபரை இறக்கிறார்கள். அந்த நால்வர் கொண்டிருக்கின்ற இந்த பண்பிற்கு பெயர் படைப்புத்திர துணிவு, கிரியேட்டிவ் கரேஜ். அதாவது தன் நண்பருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதால் உழ்ந்தப்பட்டதால் அந்த பிரச்சனை அவர்களுக்கு வாய்ப்பாக மாறுகிறது. உடனடியாக செயலாற்றுகிறார்கள். யோசேப்பிடம் இந்த துணிவு எப்பொழுது வெளிப்பட்டது என்றால், விடுதியில் அவர்களுக்கு இடமில்லை என்ற நிலை வந்தபோது. அன்னை கன்னிமரியாவுக்கு விடுதியில் இடமில்லை. உடனடியாக யோசேப்பு அதை என்ன செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்து உடனடியாக அந்த குழந்தை பெற்றெடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்கிறார். அங்கே அவர் பயன்படுத்துகின்ற அந்த பண்பு என்னவென்றால் படைப்புத்திர துணிவு. படைப்புத்திர துணிவு என்பது தன்னுடைய துணிச்சலை வைத்து ஒன்றை புதிதாக படைப்பது, ஒன்றை புதிதாக ஊக்குவிப்பது. அதைத்தான் புனித யோசேப்பு செய்கின்றார். 6வதாக உழைக்கின்ற திருத்தந்தை. இதை திருத்தந்தை அவர்கள் திருத்தந்தை 13 லியோ அவருடைய ரேரும் நோவாரும் என்ற சுற்றுமடலை மையமாக வைத்து அந்த மடலில் யோசேப்பை உழைப்பின் பாதுகாவலர் என்று அந்த திருத்தந்தை அறிமுகம் செய்வதை சுட்டிக்காட்டுகின்றார். சுட்டிக்காட்டிய பிற்பாடு அவர் சொன்னது என்னவென்றால், உழைப்பின் வழியாக நம்முடைய தன்மதிப்பு வெளிப்படுகிறது. ஆக நம்முடைய தன்மதிப்பு எப்போது வெளிப்படுகிறது? இந்த உழைப்பில் நாம் கடவுளோடு இணைந்து செயலாற்றும் போது. அந்த உழைப்பில் ஏற்படுத்துகின்ற இந்த தன்மதிப்பினால் நம்முடைய குடும்பம் அச்சத்திலிருந்து, பதற்றத்திலிருந்து, கலக்கத்திலிருந்து விடுதலை பெறுகிறது என்று சொல்லுகின்ற திருத்தந்தை, COVID-19 பெருந்தொற்றின் பின்புலத்தில் பலர் வேலை இழந்திருப்பதை கண்டு அனைவருக்கும் வேலை வேண்டி, எந்த ஒரு இளைஞரும் எந்த ஒரு குடும்பமும் வேலை இல்லாமல் இருக்கின்ற நிலையை நோக்கி புனித யோசேப்பு நம்மை அழைத்துச் செல்ல அவருடைய பரிந்துரை நாம் வேண்டுவோமாக என்று அந்த இடத்தில் ஒரு அழைப்பையும் விடுக்கின்றார். இது திருத்தந்தை வைக்கின்ற 6வது பண்பு. 7வதாக நிழல் நில் தந்தை. இங்கே திருத்தந்தை ஒரு நாவலாசிரியரின் பெயரை குறிப்பிட்டு அவருடைய பெயர் யான் தொஃப்ராசின்ஸ்கி, போலந்து நாட்டு எழுத்தாளர். இவர் தந்தையின் நிழல் என்று ஒரு புதினம் எழுதுகிறார். அந்த புதினத்தில் அவர் பயன்படுத்துகிற உருவகம் என்னவென்றால், யோசேப்பு ஒரு நிழலாக இருந்தார். அதாவது விண்ணக தந்தையின் மன்னக நிழல்தான் யோசேப்பு. அந்த நிழல் எப்படி இருக்கிறது என்றால், இயேசுவை அப்படியே பின்பற்றி செல்கிறது. நாம் இணைச்சட்டம் 8வது பிரிவில் நாம் பார்க்கின்றோம். அங்கே ஆண்டவராகிய கடவுள் இஸ்ராயல் மக்களை பார்த்து சொல்லும்போது, ஒரு தந்தை தன் குழந்தையை வழிநடத்தியது போல் நான் உன்னை வழிநடத்தினேன். அதே போலத்தான் யோசேப்பு குழந்தை இயேசுவை வழிநடத்துகின்றார். அங்கே திருத்தந்தை அவர்கள் கற்பு நிறை யோசேப்பு என்று, ஒரு கற்பு நிறை அன்பை கொண்டிருந்த யோசேப்பு என்ற ஒரு சொல்லாட்சியை பயன்படுத்துகிறார். அது என்ன கற்பு நிறை? சேஸ்ட் லவ். சேஸ்ட் லவ் என்றால் என்ன? திருத்தந்தை அவர்கள் இதை வரையறுக்கிறார், பொசசிவ் லவ், சேஸ்ட் லவ். தமிழில் சொல்ல வேண்டுமென்றால் தன்னுடைமையாக்கும் அன்பு, கற்பு நிறை அன்பு. இந்த தன்னுடைமையாக்கும் அன்பு என்ன செய்யும் என்றால், ஒரு குழந்தை தன்னை போலவே இருக்க வேண்டும் என்று தந்தை நினைத்து தான் விரும்புகின்ற கனவுகள், தான் விரும்புகின்ற செயல்கள் அனைத்தையும் அந்த குழந்தையின் மேல் திணித்து அந்த குழந்தையை தன்னை போல வளரச் செய்வார். ஆனால் கற்பு நிறை அன்பு என்பது தியாகத்தில் தொடங்கி தற்கையளிப்பில் நிகழ்ந்து அது தந்தையையே பயனற்ற நிலைக்கு உட்படுத்தி குழந்தையை அதனுடைய போக்கில் வளர வைப்பது. திருத்தந்தையை பொறுத்தவரையில் யோசேப்பு ஒரு கற்பு நிறை தந்தையாக இருந்தாரே தவிர, கற்பு நிறை அன்பை கொண்டவராக இருந்தாரே தவிர, தன்னுடைமையாக்கும் அன்பை அவர் கொண்டிருக்கவில்லை. இந்த இடத்தில் திருத்தந்தை அவர்கள், நாம் நம்முடைய அன்பு நிலைகளில், அது அருள்நிலையாக இருக்கலாம், பொதுநிலையாக இருக்கலாம், குடும்ப உறவுகளாக இருக்கலாம், எந்த இடத்திலும் இந்த கற்பு நிறை அன்பு கொண்டிருந்தோம் என்றால் மட்டுமே நம்முடைய தியாகமானது தற்கையளிப்பாக மாறும் என முன்வைக்கின்றார். ஆக திருத்தந்தை அவர்கள் இந்த 7 நிலைகளில் புனித யோசேப்பை அறிமுகம் செய்துவிட்டு கடைசியாக சொல்லுவது என்னவென்றால், இந்த யோசேப்பிடம் நாம் வேண்டுவதெல்லாம் ஒன்றே. என்ன? அருளுக்கெல்லாம் மேலான அருள்வரமான நம்முடைய மனமாற்றம். அந்த மனமாற்றத்தை அவரிடம் வேண்டுவோம் என்று சொல்லுகின்ற திருத்தந்தை அவரே இயற்றிய ஒரு அழகான ஜெபத்தோடு தன்னுடைய திருத்தூது மடலை நிறைவு செய்கின்றார். நம்முடைய சிந்தனையையும் அதே ஜெபத்தோடு நாம் இப்பொழுது நிறைவு செய்வோம். கண்களை மூடுவோம். யோசேப்பை நம் மனதிற்குள் கொண்டு வருவோம். மீட்பரின் பொறுப்பாளரே, வாழ்க. பேறு பெற்ற கன்னிமரியாவின் துணைவரே, உம்மிடம் கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார். உம்மில் மரியா தம் பற்றுறுதியை வைத்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற யோசேப்பே, உம்மை தந்தையாய் எமக்கும் காட்டும், வாழ்வின் பாதையில் எம்மை வழிநடத்தும், அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எமக்கு பெற்றுத்தாரும், எல்லா வகை தீமையிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமென்.